நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில், இலங்கை அரசியல் சாசனத்தின் 19 சட்ட திருத்தத்தில் சில பகுதிகளுக்கு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அனுமதி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ள விவரங்கள், நாட்டில் நிலவும் அரசியல் குழப்ப நிலை அடுத்து நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சரியாகிவிடும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கூறியுள்ளவை, ஆந்திராவில் செம்மர கட்டைகளை கடத்த முயன்றார்களின் சந்தேகத்தின் பில் 20 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அந்த மரத்தின் சிறப்புகள் தொடர்பில் வல்லுநரின் கருத்துக்கள்.
இப்ப மரம் அரிதா போனதான் காரணம், ஏன்னா மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இயற்கையா வருது. மற்ற இடங்கள்ல இது வளர்க்கப்படுவதற்கான ஒரு தடை, வளர்க்கப்படுவதற்கான தடையை விட அது விற்கப்படுவதற்கான தடை வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து தடை செய்யப்பட்ட விற்கப்படக்கூடிய தாவர பொருட்கள்ல ஒரு பொருளா இருக்குது.
நேற்று காலமான எழுத்தாளர் ஜெயகாந்தன் மற்றும் பாடகர் நாகூர் ஹனீஃபாவின் பங்களிப்பு குறித்த பார்வையும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
பிரெஞ்சு தொலைக்காட்சி நிறுவனமான டிவி சாங் மோண்ட் எதிரான மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலை பிரான்ஸ் அரசு கண்டித்திருக்கிறது. இஸ்லாமிய அரசை சேர்ந்தவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் நடத்திய இந்த தாக்குதல் காரணமாக அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் இணையதளமும் 11 தொலைக்காட்சி சேனல்களும் பாதிக்கப்பட்டன. கருத்துரிமைக்கு எதிராக ஏற்க முடியாத ஒரு தாக்குதல் என்று அந்நாட்டு பிரதமர் மேனுவல் வால் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கின்றார். இதுபோன்ற தாக்குதல்கள் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார்.
இத்தாலிய நகரமான மிலனில் உள்ள நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நீதிபதி ஒருவரும் வழக்கறிஞர் ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டினை மோசடி மற்றும் திவால் வழக்கு ஒன்றின் பிரதிவாதி நடத்தியதாக அதிகாரிகள் கூறினர். இரண்டு பேரை நீதிமன்ற அறையின் உள்ளே கொன்ற பின்னர் நிதி மோசடி வழக்கை விசாரணை செய்யும் நீதிபதியை அவரது அலுவலக அறையில் வைத்து அந்த ஆயுததாரி தாக்கியதாக தெரிகிறது. 4வதாக ஒரு நபர் மாரடைப்பின் காரணமாக இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் தப்பியோடிய அந்த துப்பாக்கிதாரி மிலனின் வடக்கு பகுதியில் பிடிக்கப்பட்டதாக தெரிகிறது. பார்வையாளர்களை மெட்டல் டிடெக்டர்கள் மூலம் சோதனை செய்யும் வசதி அமைப்பெற்றுள்ள அந்த நீதிமன்ற வளாகத்தின் உள்ளே அந்த துப்பாக்கிதாரி ஆயுதத்துடன் எப்படி நுழைந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை.
ஈரானின் அணுதிட்டம் குறித்த வரைவு திட்டம் எட்டப்பட்டுள்ள காரணத்தால் இதுகுறித்த இறுதி உடன்பாடு ஜூன் மாத கடைசிக்குள் எட்டப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று ஈரானின் அதி உயர் மத தலைவரான அயத்தல்லா அலி கமீனி தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கும் 6 உலக நாடுகளுக்கும் இடையே கடந்த வாரம் எட்டப்பட்ட உடன்படிக்கை குறித்து முதல் முறையாக கமீனி அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்.
بنده هیچ وقت به مذاکره با آمریکا خوشبین نبودم نه از باب
இந்த உடன்பாட்டுக்கு தான் ஆதரவாக இல்லை என்று இல்லை எதிராகவும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் மோசமான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு பதில் ஒப்பந்தம் இல்லாத நிலையே மேல் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த முதல் நாள் தொடக்கம் ஈரானுக்கு எதிரான அனைத்து பொருளாதார தடைகளும் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஈரான் அதிபர் ஹசன் ரொஹானி வைத்த நிபந்தனையை கமேனியும் வழிமொழிந்திருக்கின்றார்.
இந்தியாவின் முன்னணி மென்பொருள் சேவைகள் நிறுவனமான சத்தியம் நிறுவனத்தின் தலைவராக இருந்த ராமலிங்க ராஜுவுக்கு 7 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்ற மிகப்பெரும் நிர்வாக மோசடிகளில் ஒன்றை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ராமலிங்க ராஜுவுடன் கூட அவரது குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து 9 பேருக்கும் இவ்வழக்கில் 7 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சத்தியம் நிறுவனம் உண்மைக்கு புறம்பாக கூடுதல் லாபம் ஈட்டியதாக தமது கணக்கு வழக்குகளில் அவர்கள் பித்தலாட்டம் செய்திருந்தனர் என்பது வழக்கு விசாரணையில் கண்டறியப்பட்டது. காரணமாக அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தவர்களுக்கு $2 பில்லியன் அளவுக்கு நட்டம் ஏற்பட்டது. இந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
வங்கதேச அரசு பள்ளி மாணவர்கள் கட்டாயம் நீச்சல் கற்க வேண்டும் என்ற விதியை கொண்டு வந்திருக்கிறது. நாட்டில் ஓடும் நதிகளில் பல குழந்தைகள் விழுந்து இறக்கும் நிலையில் இந்த சாவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. வங்கதேசத்தில் ஆண்டுதோறும் 18,000 பேர் மூழ்கி சாவதாக ஐநா தெரிவித்துள்ளது. நீச்சல் பயிற்சியை மேற்கொள்ளத்தக்க வகையில் ஊரகப் பகுதிகளில் உள்ள ஏரிகள் குட்டைகள் போன்றவை சுத்தப்படுத்தப்பட்டு மாற்றியமைக்கப்படும் என்று கல்வி அமைச்சு கூறியிருக்கிறது. நகரங்களில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்களில் உள்ள நீச்சல் குளங்களை பயிற்சிக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வங்கதேசத்தில் முதல் மிக குறைந்த அளவு நீச்சல் குளங்களே உள்ளதால் இந்த முடிவை அமல்படுத்துவது கடினமாக இருக்கும் என்று பிபிசியின் வங்க மொழி பிரிவின் ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார்.
ஆப்கானிஸ்தானின் வடபகுதியில் உள்ள முக்கியமான அரச கட்டிடம் ஒன்றில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரிகள் கூறுகின்றனர். மசாரி ஷெரீப் நகரில் அமைந்துள்ள அரச தலைமை வழக்கறிஞரின் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதலில் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு மற்றும் கையெறி குண்டுகளும் வீசப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சூழ்ந்துள்ள நிலையில் அந்த அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களும் அங்கு வந்திருந்த மற்றவர்களும் கட்டிடத்தில் சிக்கியிருக்கலாம் அல்லது தீவிரவாதிகள் அவர்களை பணைய கைதிகளாகி வைத்திருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர்.
முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை அரசியல் சாசனத்தின் 19வது சட்ட திருத்தத்தின் சில பிரிவுகளை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்த செய்திகளுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார்.
நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தின் சில பிரிவுகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சர்வஜன வாக்கெடுப்பொன்றை நடத்துவது அவசியமென்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றத்துக்கு அறிவித்தார். ஏனைய பிரிவுகளை நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்ற முடியுமென்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி பிரதமர் அமைச்சரவையின் தலைவராக செயற்படுவார் என்ற பிரிவு அமைச்சு பதவிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கும் அதிகாரத்தை பிரதமருக்கு வழங்குவதாக உத்தேச சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அமைச்சு பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கும் அதிகாரத்தையும் பிரதமருக்கு வழங்குவதாக சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிகாரங்கள் தற்போதைய அரசியல் யாப்பின் கீழ் ஜனாதிபதிக்கே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அதிகாரங்களை ஜனாதிபதியிடமிருந்து நீக்கி பிரதமருக்கு வழங்க வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட பிரிவுகளை நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வாக்குகளுக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பொன்றின் மூலம் அனுமதிக்கப்படுவது அவசியமென்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்பு நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. சர்வஜன வாக்கெடுப்பொன்றை நடத்துவது அவசியமென்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ள பிரிவுகளை நீக்குவதன் மூலம் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியும் என்றும் கூறினார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே.எஸ். உதயகுமார். இதனிடையே இலங்கையில் நிலவும் அரசியல் ரீதியான குழப்ப நிலையும் ஸ்திரத்தன்மை இல்லாத சூழலும் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாறும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் தற்போது அரசியல் ரீதியாக காணப்படும் குழப்ப நிலை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தீர்ந்துவிடும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று புலனறுவையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே இந்த நம்பிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். உத்தேச அரசியல் யாப்பு திருத்தம் நாடாளுமன்ற பொது தேர்தல் தொடர்பாகவும் அவர் தனது உரையில்
குறிப்பிட்டார்.
எதிர்வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 19வது அரசியல் யாப்பு திருத்தம் முன்வைக்கப்படும். அது நிறைவேற்றப்பட்ட பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடைபெறும். அதன் பின்னர் தற்போது அரசியல் ரீதியாக காணப்படும் குழப்ப நிலை நீங்கிவிடும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படும் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதனை நிறைவேற்ற வேண்டி உள்ளது. ஒரு நாடு என்ற வகையில் நாட்டின் எதிர்காலத்திற்காக சகல சந்தர்ப்பங்களிலும் பொறுப்புடன் நடந்து கொள்வது முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவன முறைகேடு வழக்குகளில் ஒன்றான சத்தியம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதன் நிறுவனர் ராமலிங்க ராஜு, அவரது சகோதரர் உட்பட 10 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த நீதிமன்றம் அவர்களுக்கு 7 ஆண்டு தண்டனையும் 5.5 கோடி அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
குறுகிய காலத்தில் இந்தியாவின் முன்னணி மென்பொருள் சேவை நிறுவனங்களில் ஒன்றாக உயர்ந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் தனது வருமான கணக்குகளில் முறைகேடு செய்து லாபத்தை உயர்த்தி காட்டியதாக 2009ஆம் ஆண்டு துவக்கத்தில் அந்நிறுவனத்தின் நிறுவனரும் அப்போதைய தலைவருமான பி ராமலிங்க ராஜு ஒரு கடிதத்தின் மூலம் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த விவகாரம் பெரிதாக வெடித்தது. இதையடுத்து இந்திய பங்கு சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. சத்யம் நிறுவன பங்குகளும் கடுமையாக வீழ்ந்தன. ஒட்டு மொத்தமாக பங்குதாரர்களுக்கு 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டது. இதற்கு பிறகு ராமலிங்க ராஜு கைது செய்யப்பட்டார். ஆந்திர குற்ற புலனாய்வுத்துறையிடமிருந்து 2009ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்படுத்திய ஹைதராபாத் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்புடைய விசாரணை கடந்த 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் துவங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்றுதான் இதன் இறுதி தீர்ப்பு வெளியாகியுள்ளது. ராஜு சகோதரர்கள் தவிர குற்றவாளி அதிகாரிகள் என்று அறிவிக்கப்பட்ட கோபாலகிருஷ்ணன், தலூரி ஸ்ரீனிவாஸ், சூரிய நாராயண ராஜு, பிரபாகர் குப்தா, ராமகிருஷ்ணா, லட்சுமிபதி மற்றும் வெங்கடபதி ராஜு ஆகியோருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள போதும் அபராத தொகை மட்டும் தலா 50 லட்சம் ரூபாய் என்று விதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருக்கும் பல்வேறு இந்திய தண்டனை சட்ட பிரிவின் கீழ் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக இன்று வியாழனன்று தீர்ப்பை வெளியிட்டுள்ள ஹைதராபாத் சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி PSLN சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இந்திய வர்த்தக நிறுவனங்கள் தொடர்பிலான மிகப்பெரிய மோசடி வழக்கு என்று வர்ணிக்கப்படும் சத்தியம் வழக்கில் இன்று அளிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். சத்தியம் நிறுவனத்தின் மீது காவல்துறை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட சில மாதங்கள் கழித்து அந்த நிறுவனத்தை மகேந்திரா நிறுவனம் வாங்கிவிட்டது.
டெல்லியிலிருந்து BBC-யின் ஜெயக்குமார். குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் வீதத்தில் இந்தியா பெரும் முன்னேற்றங்களை கண்டுள்ளதாக யுனெஸ்கோ அறிக்கை ஒன்று கூறுகிறது. 2000 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பள்ளிக்கூடத்தில் சேராத குழந்தைகளின் எண்ணிக்கை 90% குறைந்துவிட்டதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த வெற்றிக்கான காரணங்கள் குறித்து டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸின் நிறுவனத்தில் பணியாற்றும் டாக்டர் பத்மா சாரங்கபாணி அவர்களிடம் பேசினார் சுவாமிநாதன்.
20 வருஷமா ரொம்ப எஃபர்ட்ஸ் இருந்திருக்கு இந்த அக்சஸ் டு ஸ்கூலிங் பண்றதுக்கு. 1 கிலோமீட்டர் ரேஞ்ச்குள்ளேயே எல்லா இடத்துலயும் ஸ்கூல் வந்தாச்சு. அதனால நிறைய என்ரோல்மெண்ட் ஜாஸ்தி ஆயிண்டே வந்திருக்கு. படிப்புனாலதான் முன்னுக்கு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்ட்டு கூட நிறைய 7 பேர் கூட இப்ப நினைக்கிறாங்க. ஸோ அதனால நிறைய ஸ்கூலிங்ல இன்ட்ரெஸ்ட் இப்போ உண்டு. இப்போ வந்து எங்கே போனாலும் ஸ்கூல் வேண்டாம் நம்ம பசங்களுக்குன்ட்டு கேட்கறதுக்கு வரவே வராது எந்த பக்கமும். ஸோ அந்த பப்ளிசிட்டி கூட நிறைய இருக்கு.
ஆனால் அதே நேரத்தில் பள்ளியில் சேர்ற பல குழந்தைகள் பள்ளி படிப்பை முழுசாக முடிக்கிறது இல்லை. பலர் பாதியிலேயே பள்ளி விட்டு போகிறாங்க. அந்த இடைநிற்றல் வீதம் வந்து பெரிதாக குறையலை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
அது முக்கியமாக ஸ்கூலோட குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. அதனால தான் அந்த ட்ராப் அவுட்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடல. பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க, 3 வருஷத்துக்குள்ளே பசங்களுக்கு படிப்பு வரலன்னா அவளே இன்னும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறா. படிப்புனால நம்ம பசங்களுக்கு பெனிஃபிட் வருமா இல்லையான்ட்டு நினச்சின்ட்டு அவளே வித்ட்ரா பண்ணிடுறா. எதுக்கென்னா அந்த ஸ்கூலில் உட்காந்து படிக்க முடியாமல் அந்த ஒரு மாதிரி லேசினஸ், டிஸ்இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்ருது. அதனால வித்ட்ராவல்ஸும் ஜாஸ்தி தான். அது சில பேர் சொல்கிறாங்க, இப்போ கூட பெண் பசங்களை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுறான்ட்டு அந்த மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான முக்கியமான ரீசன் குவாலிட்டி ஆஃப் ஸ்கூலிங் தான் சொல்லணும். முக்கியமாக என்னன்னா, இந்த இப்போ வந்து என்ரோல் ஆகிற பசங்கள் வந்து அவள் ஃபேமிலியில் பேப்ஸ் இந்த பசங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். வீட்டிலேருந்து வேண்டிய சப்போர்ட்டு நிறைய வாட்டி எதிர்பார்க்க முடியாது. அதுக்கான டீச்சிங் மெத்தட்ஸ் கூட சேஞ்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ் வராங்க ஸ்கூலில், அவளுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா வீட்டில் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டா. படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வருது கூட ஸ்கூல்லேருந்து தான் வருது, அது வீட்டிலேருந்து அது வராது. அதெல்லாம் வச்சுட்டு தான் சொல்லி கொடுக்கணும் இந்த பசங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம எஃபர்ட் பண்ணுறதில்லை. இன்னொன்று வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஆனால் இது நிறைய ஸ்கூல்ஸ் ரொம்ப சின்ன ஸ்கூல்ஸ், 30 பசங்க இருக்கும் 1-5th வரையில் படிக்கிறது. அந்த ஸ்கூலில் 1 டீச்சர் 2 டீச்சர் இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூல்களில் அடாப்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய டீச்சர்ஸ்க்கு அந்த விதிகள் தெரியலை. அந்த ப்ராப்ளம்ஸும் உண்டு. நிறைய டீச்சர்ஸில் இப்போ கூட ஆட்டிடியூட்னல் ப்ராப்ளம்ஸும் உண்டு. இந்த பசங்கள் படி சொல்லி கொடுத்தா கூட அவள் முன்னுக்கு போய் எதானே அச்சீவ் பண்ணுவாங்களா, எஃபர்ட் பண்ணுறது இஸ் இட் வர்த் இட்ன்ட்டு கூட அவளுக்கு நிறைய வாட்டி மனசில் ஒரு டவுட் வந்துடுறது ரொம்பவே சீக்கிரமாக. அதுக்கு வேண்டிய சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சிஸ்டமிக் இஷ்யூ. நிறைய நார்தர்ன் ஸ்டேட்ஸில் ட்ரெயின் டீச்சர்ஸே இல்லை ஸ்கூல்களில். 20 வருஷமாக டீச்சர் எம்ப்ளாய்மெண்ட்டே நிறுத்திட்டு இருக்காங்க மத்திய பிரதேசம் பார்த்தா, பீகார் ஸ்டேட்டை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் குவாலிட்டி டீச்சிங் இருக்கும்ட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அந்த கேப் அட்ரஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரைட் டு எஜுகேஷனால் நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தா அகைன் SSA-க்கு யூனியன் பட்ஜெட் ஹஸ் பின் ஹாஃப்ட். ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி இந்த மாதிரி குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுதுன்ட்டு நானே எனக்கு புரியலை.
இப்போ அந்த சர்வசிக்ஷா அபிஞான்ற அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி என்ற அந்த திட்டத்துக்கான பட்ஜெட்டை குறைச்சிருக்காங்கன்றீங்க. அந்த நிலையில் இந்த வளர்ச்சியெல்லாம் வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியுமா?
அது வந்து ரொம்ப சீரியஸ் க்வெஸ்சன் தான். பிகாஸ் பசங்களெல்லாம் நம்ம என்ரோல் பண்ணிட்டோம், ஆனால் அவள் ரீட்டைன் பண்ணி அவள் எஜுகேஷன்லேருந்து எதானே கிடைக்கணுமே லைஃப்பில், அதெல்லாம் எதிர்பார்க்கறது கஷ்டம்தான் இந்த மாதிரி பட்ஜெட் கட் சிச்சுவேஷனில்.
பெங்களூரில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் பத்மா சாரங்கபாணி. அடுத்ததாக, உலக அளவில் செயல்படும் தன்னார்வ அமைப்பான கிரீன் பீஸ் அமைப்பின் இந்திய கிளையின் வங்கி கணக்குகளை மத்திய அரசு முடக்குவதாக அறிவித்துள்ளது. அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு கிரீன் பீஸ் போன்ற அமைப்புகள் தடைகளை ஏற்படுத்துகின்றன என்று அரச தரப்பு கூறுகிறது. இதுகுறித்து கிரீன் பீஸ் அமைப்பின் கருத்துக்கள் என்ன என்று அதன் பேச்சாளர் சிவலிங்கம் நந்திகேஷ் அவர்களிடம் கேட்டேன்.
இந்த மாதிரி ஒரு நமது கணக்குல முடக்கியதா வந்து அவங்க இணையதளத்துல போட்டுக்காங்க. இது பத்தி இன்னும் நமக்கு எந்த தெளிவான ஒரு நோட்டீஸும் வரவில்லை. கடந்த ஜனவரி மாதம் டெல்லி உயர் நீதிமன்றமானது நமக்கு சாதகமாக கிரீன் பீஸ் இந்தியா அமைப்பானது வெளிநாட்டில இருந்து நிதியை பெறக்கூடிய எல்லா தகவலும் உள்ளது என்று ஹைகோர்ட்டே சொல்லி வச்சு. அப்படி அப்படி இருக்கிற நேரம் வந்து இப்போ திரும்பவும் உள்துறை அமைச்சகமான திரும்பவும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது, நம்ம கணக்குகளை முடக்கியது வந்து ஒரு வர்த்தகத்துக்குரிய சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் கண்டிப்பா எடுப்போம். கடந்த ஜனவரி மாதம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்த வழக்கானது கஷ்மீரத்திலிருந்து நமக்கு வர வேண்டியிருந்த பணத்தை முடக்கி வைத்ததாக தான் ஹைகோர்ட் நாங்கள் கேஸே போட்டோம். ஹைகோர்ட் தீர்ப்பானது என்ன சொல்லுதுன்னா, தகுந்த ஆதாரங்கள் இல்லாததுனால அந்த பணத்தை வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ண வேண்டிய அப்போதே ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நடவடிக்கையானது இந்தியாவில் நாம் பண்ணக்கூடிய நடவடிக்கை முடக்குவதற்கான ஒரு செயலாக நாங்கள் இதை கருதுகின்றோம்.
அடிப்படை கேள்வி வந்து, இந்திய அரசாங்கம் ஏன் உங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது செயல் திட்டங்களை முடக்கணும்?
அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப கிரீன் பீஸ் மட்டும் இல்லாம கிரீன் பீஸ் மாதிரி காரியங்கள் செய்து வருகிற மனித உரிமைக்கு சம்பந்தமாகவும் சரி, சுற்றுச்சூழல் உரிமைக்கு சம்பந்தமாகவும் சரி, அரசாங்கத்தின் கருத்துக்களை எதிர்க்கின்ற அவர்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை கேள்வி கேட்கின்ற எந்த நிறுவனமுமே அரசாங்கத்தின் கண்ணோட்டத்தின்படி இருக்கக்கூடாது, அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாதுங்கிற கருத்து தான் அவங்க முக்கியமான நமக்கு தெரியுது. அரசாங்கம் பண்ண வேண்டிய சட்டபூர்வமான வேலைகளை வந்து பண்ண தவறுகின்றதுனால
வழிகாட்டு நெறிமுறைகள் அல்லது அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களுக்கு அமைவாக உங்களுடைய நன்கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியாதா?
கிரீன் பீஸ் இந்தியாவுக்கு வரக்கூடிய நன்கொடையாக வரக்கூடிய ஒருவர் அரசாங்கத்தின் அனுமதியுடனே உள்ள வருகிறது. இந்த வித சட்டவிரோதமான சேனல் மூலியம் வர்றது கிடையாது. அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தின்மை இல்லாத காட்டுகின்றது. எதற்காக வந்து சர்வதேச கிரீன் பீஸ் அமைப்பை ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணணும், என்ன காரணங்களுக்காக அவர்கள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காங்க, எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. பிரச்சனை வந்து நிதி தொண்டிடுவங்களிடம் அல்ல, அரசாங்கத்திடம் இருக்கின்றது. இந்தியாவில் நடக்கிற சமூக பிரச்சனைகள் பல உண்டு. அது கடந்த ஒரு நடவடிக்கையோ தீர்வோ காணுவதற்கு பதிலாக இந்த மாதிரி வரக்கூடிய தொண்டு நிறுவனங்களையோ அதை கேள்வி கேட்கின்றவர்களையோ தடுத்து நிற்பதுதான் அரசாங்கத்தின் நோக்காக இருக்கின்றது.
இப்ப உங்களுக்கு வரக்கூடிய அந்த நன்கொடைகள் மீது இந்திய அரசாங்கம் இவ்வளவு கெடுபிடிகளை விதித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்ற சூழல்ல, அடுத்ததா உங்களுடைய பணிகளை நீங்க எப்படி முன்னெடுக்க போறீங்க?
இப்ப கிரீன் பீஸ் இந்தியா அமைப்பை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% நமக்கு வரும் நன்கொடைகள் இந்திய மக்களிடமிருந்து வருகின்றது. வெளிநாட்டில் வரும் பணத்தை வந்து முடக்கியது காரணமாக சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுக்கணுமோ கண்டிப்பா அதை எடுப்போம்.
அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அல்லது கெடுபிடிகள் அப்படிங்கறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உண்டு நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டு உதவிகளைத்தான் சார்ந்திருக்கணுமா? வெளிநாட்டு உதவிகள் இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் அல்லது செயல் திட்டங்களை முன்னெடுக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ச்சியா இந்தியாவில கேட்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க?
சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் நிதி வருவதில் என்ன பிரச்சனை இருக்கின்ற அரசாங்கத்துக்கு, இதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ இந்திய அரசாங்கத்தை எடுத்ததுன்னா கூட உலக வங்கி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி பல பன்னாட்டு நிதி அமைப்புகள் இருந்தோ நிதிகளை வாங்கிதான் இங்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கமும் சரி, தனியார் நிறுவனங்களும் சரி, வெளிநாட்டு நிதிகளை எதிர்பார்த்து பல நடவடிக்கைகளை செய்யும் பொழுது தொண்டு நிறுவனங்கள் மட்டும் வந்து வெளிநாட்டு நிதிகளை எதிர்பார்க்கக்கூடாதோ வாங்கக்கூடாதோன்னு சொல்லி எந்த விதத்திலும் ஒரு முறையான இது அல்ல.
கிரீன் பீஸ் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த நந்திகேஷ் சிவலிங்கம். ஆந்திராவில் செம்மர கட்டைகளை கடத்த முயன்றார்கள் எனும் சந்தேகத்தின் பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் கட்சியின் சார்பாக அளிக்கப்படும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இன்று அறிவித்துள்ளார். இதனிடையே ஏன் இந்த மரங்களை சட்டவிரோதமாக வெட்டி கடத்த தொடர்ந்து முயற்சிகள் நடைபெறுகின்றன, அந்த மரத்தின் சிறப்புகள் என்ன என்று சென்னை கிறித்தவ கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியராக இருக்கும் டாக்டர் நரசிம்மன் அவர்களிடம் கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
செம்மரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடப்பகுதியில் மட்டும்தான் இன்றைக்கு வந்து காணப்படுகிறது. அதாவது இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் எண்டமிக் ஸ்பீஷிஸ்னும் தமிழில் வந்து நாங்கள் இளவரை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதியிலிருந்து கடப்பா கர்னூல் பகுதி வரைக்குமான கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தான் இன்னைக்கு அதனுடைய இருப்பிடம். இதை தவிர வேற எங்கேயுமே அது வந்து இயற்கையாக வளரவில்லை, காணப்படவில்லை.
செம்மரத்தின் தனித்தன்மை என்ன?
செம்மரத்தினுடைய தனித்தன்மை வந்து நமக்கு ஆண்டாண்டு காலமாகவே அதை வந்து நமக்கு இங்கிருந்து நிறைய ஏற்றுமதி செய்திருக்கோம். 2 விஷயங்களுக்காக ஏற்றுமதி செய்திருக்கோம். ஒன்று வந்து மிக பழைய காலங்களில் அதுலேருந்து ஒரு நிறமி எடுத்தாங்க, டைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நிறமி எடுத்தாங்க. சாண்டலின் பேர். அந்த இந்த நிரம்பி வந்து பல விஷயங்கள் பயன்படுத்தினாங்க. உணவுப் பொருட்களை நிறப்படுத்துவதற்கோ அல்லது வந்து மதுபானங்களை நிறப்படுத்தி இந்த மாதிரி பழைய பழைய விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மரம் வந்து ஒரு மிகச்சிறந்த அந்த சிவப்பு மரம் வந்து சிவப்புமா இருக்கிறதுனால குறிப்பா சீன பகுதியில அரசர்கள் அவங்களுக்குரிய மேசைகளோ அல்லது வந்து மற்ற பொருட்களோ செய்வதற்கு அதை பயன்படுத்தினாங்க. அரசர்கள் பயன்படுத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மரம் வந்து ஒரு அரச மரமாக கருதப்பட்டு மற்ற சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை ஏற்படுது. அதனாலே வந்து அதிகமான விலை கொடுத்து அல்லது அதுக்கு அதிகமான மவுசு ஏற்படுத்தே சொல்லலாம். இன்னொரு காரணத்துக்காகவும் அது பயன்படுத்தினாங்க. இந்த மரத்துல இருந்து ஒரு இசைக்கருவி தயார் செய்கிறாங்க, குறிப்பா ஜப்பான்ல ஷாமோசின் ஒரு இசைக்கருவி. இந்த மரத்துல செய்யும் போதுதான் அதுக்கு அது வந்து மிக சிறப்பான ஒரு இசையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுல இருந்து அந்த இசைக்கருவி தயாரிப்பதற்கும் பயன்படுத்துறாங்க.
ஒரு செம்மரத்தின் ஆயுட்காலம் என்பது எவ்வளவு நாள்?
ஆயுட்காலம் வந்து மிக நீண்ட நாள் இருக்கும். ஆனா ஒரு மரம் வளர்ந்து அது நமக்கு மரமாக அதாவது ஒரு ஒரு கட்டையாக நமக்கு அது வந்து நம்ம எடுக்க வேணும்னா மிக குறைந்து ஒரு 40 வருடங்களாவது நமக்கு தேவைப்படும். மிக மிக மந்தமாக வளரக்கூடிய மரம்.
இன்றைய காலகட்டத்தில் இந்த செம்மரம் என்பது எந்த அளவுக்கு வனப்பகுதியில இது இருக்குது ஒரு தோராயமா?
நம்ம திருப்பதியிலிருந்து கடத்தா வரைக்கும் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 200-300 சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லலாம். அவ்வளவு மிக குறுகிய ஒரு நிலப்பரப்பு தான் அது வந்து.
அவ்வளவு மிக குறுகிய ஒரு நிலப்பரப்புல இருக்கிற ஒரு தாவரத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த அளவுக்கான வன்முறை, இந்த அளவுக்கான ஒரு சட்ட மீறல்கள் இடம்பெறும் அளவுக்கா வந்து பாதுகாப்பற்ற அல்லது அதை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலயா ஒரு அரசு இயந்திரம் இருக்கு?
இந்த கேள்வியை நம்ம வேற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா இதை வந்து பாதுகாப்பாற்றுன்னு சொல்லுவாங்க, இதை யார் கடத்துறாங்க, ஏன் கடத்துறாங்க, யாருக்கான பயன் போய் சேருது, இந்த சமூக கேள்விகளுக்குள்ள போகாம இதை வந்து நம்ம வெறுமனே ஒரு ஒரு அரசு இயந்திரம் சார்பப்பட்ட ஒரு கேள்வியா மட்டும் இந்த கேள்வியை பார்க்க முடியாது. ஏன்னா இதே கேள்விதான் வீரப்பனுக்கும் நம்ம கேட்டிருக்கோம், இதே கேள்வியை தான் நம்ம மற்றவர்களுக்கும் கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் வந்து மிக பல.
என்ன மாதிரி சிக்கலுங்க?
இல்ல மரம் வெட்டுறவங்க வந்து மிக சாதாரணமான தொழிலாளர்கள். அவங்களால அந்த மரம் அவங்களுக்கு அந்த மரம் எந்த வகையிலும் பயன்பட போறது, அவங்க வந்து வயிற்று பழுக்காக போய் செய்யறாங்க. அதே சமயத்துல அந்த மரம் வெட்டி எங்க யார் வெட்டுறாங்க, எங்க எதன் மூலமா போகுது, அதுக்கும் வந்து அதற்கும் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு சிலருக்கும் மட்டும் எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு சிலருக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, அது ஏன் வந்து இப்போதைக்கு அது வெளியே கடத்தப்படுகிறது, அந்த கடத்தப்படுவதன் மூலமாக வர பணம் வந்து யார் யாருக்கு எங்கே போய் சேருது, அந்த பணம் எப்படி முதலீட்டுக்குள்ள திரும்ப வருது, இது வந்து நிச்சயமா ஒரு தீவிரமாக அலசி ஆராய வேண்டிய விஷயம். ஆனா இதற்கான பதில் மட்டும் நமக்கு மிக தெளிவா கிடைக்கிறது சிரமம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு கருப்பு பணம் மாதிரி ரொம்ப ரகசியமா நடத்தப்படுகிற விஷயங்கள்.
இது சர்வதேச சந்தையில இந்த கடத்தல் இந்த அளவுக்கு தொடர்வதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க?
இப்ப மரம் அரிதா போனதான் காரணம். ஏன்னா மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இயற்கையா வருகுது. மற்ற இடங்கள்ல இது வளர்க்கப்படுவதற்கான ஒரு தடை, வளர்க்கப்படுவதற்கான தடையை விட அது விற்கப்படுவதற்கான தடை வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து தடை செய்யப்பட்ட விற்கப்படக்கூடிய தாவர பொருட்கள்ல ஒரு பொருளா இருக்குது, சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைட்டிஸ் லிஸ்ட் அந்த எண்ணிக்கையில இருக்கிறதுனால இதை யாரும் வந்து எந்த வகையான அரசாங்கத்தை இல்லாம தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு தேக்கு மரம் விற்கிற மாதிரியோ அல்லது மற்ற மரங்களை விற்கிற மாதிரியோ விற்க முடியாது, அரசாங்கத்தின் மூலம்தான் விற்கிறது.
பேராசிரியர் நரசிம்மன் நேற்று காலமான எழுத்தாளர் ஜெயகாந்தனின் இலக்கிய பணி குறித்து ஒரு பார்வை வழங்குகிறார் முரளிதரன்.
கடலூரில் 1934 பிறந்த ஜெயகாந்தனின் தடம் நவீன தமிழ் இலக்கிய பரப்பில் மிக மிக அழுத்தமானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலும் ஜனசக்தி அலுவலகத்திலும் வாழ்க்கையை துவங்கிய ஜெயகாந்தனின் ஆரம்பகால எழுத்துக்களில் இடதுசாரி சிந்தனைகள் அழுத்தமாகவே வெளிப்பட்டன. ஒரு தலைமுறை வாசகர்கள் எழுத்தாளர்களின் மீது பெரும் ஆளுமையை செலுத்தினார் அவர். 1960களில் கதையை படித்தாலும் ஜெயகாந்தனின் கதையைப் போலவே இருக்கும் என்கிறார் ஜெயகாந்தனின் சமகாலத்தவரும் மூத்த எழுத்தாளருமான அசோகமித்திரன்.
அவர் எழுத வந்த பிறகுதான் வணிக பத்திரிகைகள் அல்லது வெகுஜன பத்திரிகைகள் என்பவை நல்ல கதைகள் மீதும் கவனம் செலுத்த ஆரம்பித்தன. அதற்கு முன்னால் கல்கி தேவனார்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆனால் நடுவில் மிகவும் தொய்ந்து விட்டது. ஜெயகாந்தன் வந்த பிறகு ஒரு நல்ல கதைகளுக்கு நல்ல எழுத்தாளர்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்த மாதிரி இருந்தது. அவர் அநேக எழுத்தாளர்களுக்கு ஆதர்சமாக இருந்தார். அவரை நினைத்து கொண்டு எழுதியவர்கள் ஏராளமானவர். அதுலேயும் அந்த 1960களிலும் 70களிலும் நீங்கள் எந்த கதையை படித்தாலும் நம்ம ஜெயகாந்தன் சாயல் இல்லாதபடி இருக்காது, அவ்வளவு சக்தி வாய்ந்த எழுத்தாளர்.
ஆனால் பிற்காலத்தில் பொது உடைமை சித்தாந்தங்களில் இருந்து விலகிய அவர் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சியையும் சில காலம் ஆதரித்து அக்கட்சியின் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்தார். சில வருடங்களுக்கு முன்பாக ஜெயகாந்தன் அளித்த ஒரு பேட்டியில் அவருடைய எழுத்துக்கள் அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறதே என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது ஜெயகாந்தன் கூறிய பதில் இது.
நான் கூடிய வரைக்கும் எனது அரசியல் ஈடுபாட்டை கட்சி அரசியல் ஈடுபாடாக வைத்துக் கொள்வதில்லை. எல்லா கட்சிகளும் சார்ந்த சமுதாயம் சார்ந்த ஒரு தேசிய அரசியலைத்தான் நான் கருப்பொருளாக கொண்டு அந்த எழுத்துக்களை உருவாக்கியிருக்கிறேன்.
40க்கும் மேற்பட்ட நாவல்கள், 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கும் ஜெயகாந்தன் 3 திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இவருடைய 6 கதைகள் திரைப்படங்களாக உருவெடுத்திருக்கின்றன. இருந்தபோதும் அந்த துறையை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்கிறார் அசோகமித்திரன்.
அந்த திரைப்படங்கள் அவ்வளவு ஆர்வம் இல்லை என்றுதான் நினைக்க வேண்டும். அதை அவர் ரொம்ப பெரிதாக பாராட்டவில்லை.
தமிழில் யாருமே செய்யாத வகையில் பெரும் எண்ணிக்கையிலான வாசகர்களை தன் பக்கம் ஈர்த்தவர் அவர் என்கிறார் ஜெயகாந்தன் குறித்த ஆவணப்படம் ஒன்றை இயக்கிய ரவி சுப்பிரமணியம்.
ஆண்டி முதல் அரசன் வரை அவருடைய எழுத்து வந்து போய் சேர்ந்திருக்கு ஒரு எழுத்தாளனுக்குன்னா அது ஜெயகாந்தனுக்கு தான் நடந்தது. அது மூலமாக தமிழ்ல இதற்கு முன்னால இருந்த எழுத்தாளர்கள் செய்யாத ஒரு சாதனையை அவர் செஞ்சிருக்காரு, போய் சேர்ந்திருக்காரு. இவ்வளவு நீள அகலமா எழுத்துல போய் சேர்ந்த ஒரு ஆளு வந்து ஜெயகாந்தன்.
இந்தியாவில் இலக்கியத்திற்கான மிக உயரிய விருதான ஞானபீட விருது 2002 அவருக்கு வழங்கப்பட்டது. ஜெயகாந்தனின் பிற்கால எழுத்துக்கள் குறித்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியத்தில் ஒரு தலைமுறையின் சிந்தனையோட்டத்தில் பெரும் தாக்கத்தை செலுத்தியிருக்கிறார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆனால் தனக்கு இப்படியெல்லாம் அஞ்சலி செலுத்தப்படுவதை அவர் விரும்புவார் என்று சொல்ல முடியாது. அஞ்சலிகள் குறித்து அவருடைய புகழ்பெற்ற வாசகம் இது. அரசாங்க அலுவலகங்களில் மகான்களின் மரணத்திற்காக கொடிகள் தாழப்பறக்கட்டும், அவர்கள் நினைவாக பிரார்த்தனைகள் நடக்கட்டும், ஆனால் எது குறித்தும் எல்லோரும் கும்பல் கூடி அளவேண்டாம். ரேடியோக்காரர்கள் தங்களது பொய்த்துயரத்தை காட்டில் கலப்படம் செய்யாதிருக்கட்டும். இது ஜெயகாந்தனின் வாசகம்.
ஜெயகாந்தன் போலவே நேற்று காலமான பிரபல பாடகர் நாகூர் ஹனீஃபாவின் பங்களிப்பு குறித்து மீண்டும் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது இந்த பாடலை முணுமுணுத்திருப்பார்கள், குறைந்தது கேட்டாவது ரசித்திருப்பார்கள். இந்த பாடலின் அற்புதமான பொருளும் இசையும் ஒரு புறம் இருக்க, இந்த பாடலை பாடிய கம்பீரமான குரல்தான் இதன் பிரபலத்திற்கு முக்கியமான காரணம். அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நாகூர் E.M. ஹனீபா. சமீப கால வரலாற்றில் திரை இசை பாடகர்கள், சாஸ்திரிய இசைக்கலைஞர்கள் என்ற வட்டத்திற்கு வெளியில் மிக பிரபலமான குரல் இவருடைய. நாகூர் E.M. ஹனீபா என்று பரவலாக அறியப்பட்ட E.M. ஹனீபா ராமநாதபுரத்தின் வெளிப்பாளையம் என்ற ஊரில் பிறந்தவர். சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இஸ்லாமிய இசையின் முக்கிய குரலாக விளங்கிய E.M. ஹனீபா 1925 கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிறந்தவர். பள்ளி மாணவனாக 11வது வயதில் பள்ளிக்கூட விழாவில் அரங்கேறியதாக கூறப்படும் நாகூர் ஹனீபாவின் குரல் இஸ்லாமியர்களின் திருமணங்கள், தர்காக்களின் மேடை கச்சேரிகள் மற்றும் திமுகவின் மாநாடுகள் உள்ளிட்ட பொதுக்கூட்ட மேடைகளில் தொடர்ந்து ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டு காலம் தனித்துவமாக ஒலித்தது. கம்பீரமான குரலும் தெளிவான தமிழ் உச்சரிப்பும் அவரது தனித்துவமாக பாராட்டப்பட்டன. அவர் தன்னுடைய இஸ்லாமிய பாட்டுகளின் மூலம் இஸ்லாத்தின் கருத்துக்களை எல்லா தரப்பு மக்களிடமும் கொண்டு சென்றார் என்கிறார் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளரான சாயது மரைக்காயர்.
இஸ்லாமிய சிந்தனைகளை, திருக்குறானை பற்றி, நபிகள் நாயகத்தை பற்றி நூல்களை படித்து அறிவதை விட அந்த செய்திகளை வந்து பாடல்களாக கேட்கும் போது அது எல்லாருடைய மனசுலயும் ஆழப்பதையும் அந்த ஒரு தொண்டினை தான் நாம நாகூர் ஹனீபா செஞ்சார். E.M. ஹனீபா வந்து ஏறத்தாழ ஒரு 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இசை பாடல்களை பாடியிருக்கிறார்.
இவரது பாடல்களை பார்த்து அசந்து போன பட்டுக்கோட்டை அழகிரி நாகூர் ஹனீபாவை C.M. அண்ணாதுரையிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதற்கு பிறகு பல தசாப்தங்களுக்கு திமுகவின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டங்கள் ஹனீபாவின் கச்சேரியின்றி துவங்கியதில்லை.
உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான், ஓடி வருகிறான்.
இது போன்ற ஹனீபாவின் பாடல்கள் திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முக்கிய பங்கு வகித்தன. மிக பிரபலமான பாடகராக, திமுகவின் குறிப்பிடத்தக்க பிரமுகராக இருந்தாலும் ஹனீபா மிக எளிமையானவர் என்கிறார் திமுகவை சேர்ந்த K.S. ராதாகிருஷ்ணன்.
கொடுக்கிற இடத்துல தங்கிட்டு கட்சிக்காரர்களுடைய சூழ்நிலை ஏத்தவாறு அங்க நடந்துகிட்டு பெரிய வசதிகளா எதிர்பார்க்காம யார் நட கூப்பிட்டாலும் பாடிட்டு வரக்கூடிய ஒரு குணத்தை உள்ளவர், அந்த பண்பை பெற்றவர்
ஹனீபா. திமுகவின் சார்பில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் வக்ஃபு வாரிய தலைவராகவும் இருந்துள்ளார். பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா திரையுலகிற்கு வருவதற்கு முன்பாக ஹனீபா எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஹனீபா பாடிய பல திரைப்பட பாடல்களும் ரசிகர்களின் நெஞ்சை கவர்ந்தவை. நாகூர் ஹனீபா இப்போது இல்லாவிட்டாலும் அடுத்த ஆண்டில் திமுக தனது சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அதன் மேடைகளில் ஹனீஃபாவின் பாடல்கள் இல்லாமல் போகாது.
மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன், பாடகர் நாகூர் ஹனீஃபாவின் பங்களிப்பு குறித்த தகவல்களை தந்தவர் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.